SBS தமிழ்.
Thousands of civilians have fled for their lives.
Now refugees fleeing war.
Agadi.
A boat carrying 66 suspected Sri Lankan refugees.
Maga Tamil Prabhakaran padaikkum thodar. Agadi.
இந்தோனேஷிய கடற்பரப்பில் எழுந்த இந்த அழுகுரல்கள் கடந்த 2016 ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியா செல்ல முயன்ற அகதிகளின் குரல்களாகும். அதில் சென்ற ஒரு பெண் அப்பயணத்தின் பயங்கரத்திலிருந்து தப்பியதை கூறுகிறார்.
இந்தோனேஷியாக்கிட்ட வந்து ஆனால் இந்தோனேஷியானு எங்களுக்கு தெரியாது. வந்து நிறைய கப்பலெல்லாம் நாங்கள் மறித்தோம், நிப்பாட்டவே மாட்டேன்ட்டாங்க போலீஸ். அந்த இந்தோனேஷியா நேவி போலீஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, உங்களை தான் வரக்கூடாதுன்னு சொன்னதில்ல, போக முடியாதுன்னு சொல்லி நீங்கள் ஏன் போனீங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. பேசி போட்டு சொன்னாங்க, இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணுங்காக்க, நாங்கள் ஆஸ்திரேலியா தான் போகிறோம், எங்களுக்கு டீசலும் தண்ணியும் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, அங்கே போக முடியாது, நீங்கள் எப்படி போவீங்க, இல்லை நாங்கள் அங்கே தான் போகிறோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கே போங்கன்னு சொல்லி. அப்போ இந்தியாவுக்கு போகல, நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் இப்படியே தான் போகிறோம் அப்படின்னு. 20 நாள்கிட்ட ஆச்சு, 20 நாள் 18 நாள்கிட்ட ஆச்சு. அப்போ உடுப்பு இல்லைன்னா எல்லாம் முண்டை இல்லை, எல்லாத்துக்கும் சொறி பிடிச்சோன்னா என்ன செய்யணும்னு தெரியலை. அப்போ நாங்கள் ரொம்ப கத்தி கூச்சல் பண்ணோம், எங்களை இறக்குங்க, இறக்கி அந்த கரையிலையாவது எங்களை இருக்க விடுங்க. அதுக்குள்ளே இருக்க முடியாது, பிள்ளைகள் வாமிட்டு வயிற்றால எல்லாம் போய் பெரிய இதாகிட்டு சார். அப்போ எங்களை கரையிலையே கொண்டு போய் அது இருக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்படி அவங்க செய்ய மாட்டேன்ட்டாங்க. அப்போ இலங்கை எம்பசி மூலியமாக வந்து பதிஞ்சாங்க சார் இந்த எல்லாரையும். அப்போ அதே அப்போ சொன்னாங்க, இலங்கையில் தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, நீங்கள் போகலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை நாங்கள் வந்துட்டோம், பெருசாக இலங்கையை பற்றி எங்களுக்கு தெரிய, நான் சின்ன பிள்ளையில போனது 90 ஆம் ஆண்டு போனது, என்ற பிள்ளைகள் மூண்டும் இங்கே தான் பிறந்தது. இப்போ நாங்கள் இப்படி வந்துட்டோம், எங்களுக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் எங்களை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை உங்களை வந்து இலங்கையில் தான் எந்த பிரச்சனையும் இல்லை தானே, நீங்கள் அங்கே போய் சேருங்க அப்படின்னு. இல்லை நாங்கள் அப்போ சொன்னார், உங்களை 1.5 வருஷமும் ஆகும், 5 வருஷமும் ஆகும், உங்களை எங்கேயோ ஒரு நாட்டுக்கு அனுப்ப, அது வரைக்கும் என்ன செய்யணும், நாங்கள் அது வரைக்கும் அங்கே இருக்கிறோம் மட்டும் இருந்தோம் சார். இருந்தோன்னா அவங்கெல்லாம் பாஞ்சிட்டு போனோம். அப்புறம் ஒரு 2-3 மாதம் போனோன்னு பார்த்தா எங்களுக்கு அங்கே இருக்கே பிடிக்கல சார். பெருசாக வந்து பார்க்க வந்து பார்த்தாங்க, ஒரு 5-6 மாதம் பார்த்தாங்க. பிறகு யாருமே வர்றதில்லை, ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே நல்லா பார்த்தாங்க, ஒரு 5-6 மாதம் பார்த்தாங்க. பிறகு நீங்கள் பதிஞ்சு போயிருங்க, இந்தியா இலங்கைக்கு போயிருங்க. அப்போ நாங்கள் கிட்ட எங்களை இந்தியாவுக்கு அனுப்புங்க, இந்தியாவுக்கு போனால் கூட எப்படியோ நாங்கள் பிழைச்சிக்கொள்வோம், இலங்கைக்கு போனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் சின்ன பிள்ளையில போனது, எங்களுக்கு வீடு வாசல் நிலங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ மற்றாக்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு இதுகளை சொன்னாங்க. சரி நான் போகிறேன் ஒரேடியாக, பிள்ளைகள் ரெண்டோட படிப்பையும் இப்போ 5 வருஷம்னும் போது அதில் படிப்பு வீணாக போயிடும், 5 வருஷம்னும் போது அவைக்கு 22 வயசு 23 வயசு ஆயிரும், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் பதிஞ்சிட்டேன் சார். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், நான் சிலவனுக்கே போகிறேன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்குன்ட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கு பிறகு மத்தாக்கள்லாம் பதிஞ்சாங்க சார், பதிஞ்ச பிறகு தான் அதுக்கு பிறகு ஒரு 3 மாதத்தில் எங்களை அனுப்பி விட்டாங்க சார். அந்த 3 மாசமா பெருசா ஐயமோ ஜோனச்சார் அவங்கெல்லாம் வர்றதில்ல, அந்த மாசச்சாமா பாரச்சாமா அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. பெருசா வந்து எங்களை பாக்குறதுல சாப்பாட்டு சாமான் எல்லாம் வந்துடும், பெருசா எங்களை வந்து பாக்குறதில்ல சார். இப்பயும் அப்படிதானா, பெருசா யாரையும் பாக்குறதெல்லாம் பார்க்க வர்றதில்ல, அங்க இருக்காங்களே நீங்க இலங்கைக்கே போங்க அப்படிதான் சொல்றாங்கன்னு சொன்னாங்க சார்.
இவர்களை போல பல ஈழத்தமிழ் அகதிகள் தமிழ்நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு சென்றிருக்கிறார்கள், செல்ல முயற்சித்திருக்கிறார்கள், இன்னும் கூட செல்லலாம் என நம்ப வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி முயன்ற அனைவராலும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடிவதில்லை. கடந்த சில ஆண்டுகளில் இந்த படகு பயணங்களில் ஈடுபட்டவர்களில் 1000 முதல் 1200 பேர் வரை கடலில் மூழ்கி இறந்துள்ளதாக 2014 ஆம் ஆண்டில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவுக்கான அன்றைய ஆஸ்திரேலிய உயர் ஆணையர் பேட்ரிக் சக்லிங். இப்படி சென்ற தன் மகன் இறந்து விட்டாரா, காணாமல் போய்விட்டாரா, வேறு ஏதாவது நாட்டில் உள்ளாரா என்ற எந்த தகவலோ தொடர்போ இல்லாமல் தமிழக முகாமில் வசித்து வரும் ஓர் அகதி தாயிடம் கண்ணீர் மட்டுமே மிஞ்சியிருக்கிறது.
சென்னையில காவங்கிற முகாமில் இருந்து எங்க ஒரு காட்டுக்குள்ளேன்னு சொன்னாங்களா, அது பிறகு பார்த்து அங்க போய் ஏற முடியாம திரும்பி வந்தவங்க சொன்னாங்களா, அது சுடுகாடு சுடுகாட்டுக்கு இருந்தது. சரியான அந்த இடத்துக்கு யாருமே ஒரு மனுஷரும் போக முடியாது. நைட்டு இறந்தா சுடுகாட்டுக்கு யார் போவாங்களாங்க? ஆனா ஏறினது வந்து 12 மணிக்கு பிறகுதான் ஏறினது.
11 மணிக்கு
அந்த அந்த டைம்லதான் ஏறினது.
ஏஜென்ட் எப்படி உங்களோட தொடர்புக்கு வந்தாங்க?
ஏஜென்ட் வந்து எங்களுக்கு காவங்கர மூலம் ஒரு பிள்ளை எங்களுக்கு போன் பண்ணினாங்க. அந்த பிள்ளைதான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. இப்படி ஒருத்தங்கள் இருக்கிறாங்களும் சேர்ந்து ஏத்துறாங்கள் ஆகலை, நீங்கள் விரும்பினா சுதனி அனுப்பி வைங்க அன்றி அப்படி என்று சொல்லி சொன்னதோ, இந்த பையன் அதுக்கு முன்னாடியே இங்கே எல்லாம் எல்லாரும் போறாங்க போறாங்கன்னு சொல்லி என்னோட சண்டை போட்டு கொண்டே இருந்தார். நான் போறேன்மா போறேன் என்ன பண்ணுங்க அம்மாண்டு, நான் போவேண்ணா போவேண்ணாண்டு சொன்னேன். எங்களுக்கு எல்லாம் கடல் பாதை போய் பழக்கம் இல்லை, என்ன போகக்கூடாதப்பா, அதெல்லாம் தப்பு, சட்டவிரோதமான முறையில் நான் நிறைய மீட்டிங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறேன், அதனால நான் சொல்லுவேன் சட்டவிரோதம். அப்போ அப்படியெல்லாம் போகக்கூடாது, போனால் பாஸ்போர்ட் எடுத்து போகலாம், ஆனால் சின்ன நாட்டுக்கு போய் அதில் இருந்து உழைச்சி முன்னேறி பேருந்து பெருக்கி நாட்டுக்கு போகலாம். இப்படி போகிறது சட்டவிரோதமாக தப்பு. அப்போ நாளைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. நாளைக்கு எத்தனை எத்தனை கிலோமீட்டர்ன்றே நமக்கு தெரியாது.
$4,000,000
கட்டச்சிருந்தாங்களுங்க. அந்த முதல் ஏறும்போது 1,00,000 கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவர் போற அந்த பிள்ளை சொல்லிச்சது, ஏறும் போது 1,00,000 கொடுக்கணும் என்று அவர் போய் எங்கேயாவது தங்களை நேவி பிடித்தோடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுவேணும், அப்படி ஃபோன் பண்ணோடனே மிச்சம் 3,00,000 கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அதே மாதிரி வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன்.
எப்போதும் இல்லாதவாறு 2012 இலங்கையிலிருந்து 6,500 மேற்பட்டோர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவில் தஞ்சமடைந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆட்கடத்தல் நடவடிக்கையாக பார்க்கப்படும் இச்சம்பவங்களில் அன்று இலங்கையை ஆண்ட மஹிந்த ராஜபக்சேவின் குடும்பத்திற்கு நெருக்கமானவர்களின் நேரடி தொடர்பு இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. இவ்வாறான படகு வழி பயணங்கள் பெரும் எண்ணிக்கையை தொட அது ஆஸ்திரேலியாவின் அரசியல் பிரச்சனையாகவும் உருவெடுத்தது. லேபர் மற்றும் லிபரல் கட்சியிடையே இது முக்கிய விவாதமாகவும் எழுந்தது. கடுமையான எல்லை கொள்கை என்ற வாக்குறுதியுடன் 2013 ஆட்சிக்கு வந்த லிபரல் கட்சி அக்கொள்கையை செயல்படுத்தவும் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக படகு வழி பயணம் ஆஸ்திரேலியாவை வந்தடையும் வழியாகாது என பல மொழிகளில் எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டது ஆஸ்திரேலிய அரசு. 2016 விடுத்த ஓர் எச்சரிக்கை செய்தியில் பேசிய அன்றைய ஆஸ்திரேலிய குடியுறவுத்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன்,
The Australian government is committed to protecting our borders, stamping out people smuggling and preventing people risking their lives at sea. Any people smuggling boat that attempts to travel to Australia illegally will be turned back. Settlement in Australia will never be an option for people who attempt to travel illegally by boat, and there are no exceptions. It's now been more than 700 days since the last successful people smuggling boat to Australia, and the Australian government is absolutely determined to make sure it stays that way. We know that people smugglers have tried to sell the uncertainty around Australia's election to convince vulnerable people to get onto unsafe boats. My message to the people smugglers is your boats will be turned back and that you cannot deliver what you are trying to sell. For those attempting to travel by boat, please don't waste your money or risk your lives. I want to end by saying again, our policy has not and will not change.
ஆஸ்திரேலிய எல்லை பாதுகாப்பு கொள்கையின் மூலம் 2,500 பேரை கடத்தி வரும் முயற்சி தடுக்கப்பட்டு 33 படகுகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக அண்மையில் ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் தெரிவித்திருக்கிறார்.
ஒரு மொத்தமாக ஒரு 12 நாளுக்கிடையில் கொக்கோஸ் தீவுக்கு கொண்டு போச்சு. இந்த கொக்கோஸ் தீவில் இறங்கி அங்கே ஒரு 15 நாள் இருந்து கிறிஸ்மஸ் தீவுக்கு மாற்றினாங்க. கிறிஸ்மஸ் தீவிலேருந்து அங்கே ஒரு 15 நாள் வச்சுருந்துட்டு விசாரணையெல்லாம் நடத்திட்டு உங்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு போகிறோம்னு சொல்லி ஒரு ரூம் கொண்டு வச்சுட்டாங்க. 20-40 பேர் அப்போ நாங்களும் ஆஸ்திரேலியாவுக்கு தான் போகிறோம்னு இருந்தாங்க. இந்த விடியத்தான் சொன்னாங்க நீங்கள் சிறிலங்கா போக போகிறீங்கன்னு. நான் சரியாக கவலைப்பட்டாலது எழுது புரண்டு நான் செஞ்சு பார்த்தோம் சரி வரையில் அப்படி அப்படிச்சு அப்படி அனுப்பிட்டீங்க.
கேட்க சொல்லி தான் வந்தோம், உங்களுக்கு வழக்கு ஒன்றும் இல்லை, இங்கே வந்தாலும் வழக்காக்கி வழக்கு போய் ரங்கின பிறகு எங்களுக்கு இப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு தெரியும். இல்லாட்டி நாங்கள் போயிருக்க மாட்டோம், வீரவிரத்து விழாதவரும் போயிருக்க மாட்டோம். பயங்கரம், ஒரு 2 பேனை 3 பேனைக்கு கடல் பேரும் உயரமாக அவன் போட்டு ரங்கி ஏறித்தான் ரங்கி இறங்கி போகும். உடல் எல்லாம் வந்து சக்தி வாங்கி தான் இருக்கும். வெயில் எல்லாம் சும்மா நெருப்பு அப்படியே என்ன சொல்கிறது, என் வெயில் இஞ்சத்த வெயிலுமா இல்லை. விழிஞ்சு அவ்வளவு முடிஞ்சு நித்திரையாவளும் கடலாம், பகலும் கடலாம், இரவும் கடலாம், எந்த நேரம் கடலாம். இப்போ எந்த கட்டம் நீங்கள் வாங்கணும்னு கூப்பிட்டா காலில் விழுந்து நாங்கள் போக மாட்டோம், அந்த பயம் உங்களை விட்டு போவார்.
இப்படி சட்டவிரோதமாக வந்தவர்கள் நாடு திரும்ப விரும்பினால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என ஆஸ்திரேலிய பயணத்தில் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உறுதியளிக்கும் அளவுக்கு இப்பிரச்சனையின் நிலை இருந்தது.
Come back. All is forgiven.
It's safe to do so though, sir.
Yeah, it's quite safe in Sri Lanka. We just start in the missing persons office. It's quite safe to come back, and some of them have gone from areas in which the conflict never took place. All of them are not even Tamils. And even the TNA wants all the Tamils to come back.
உயிர் அச்சுறுத்தல் என்ற பெயரில் போர் நடந்திராத பகுதிகளிலிருந்து சிங்களவர்களும் ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் கோரியுள்ளனர். அப்படி 2012 மட்டும் சுமார் 1000 சிங்களவர்கள் ஆஸ்திரேலிய பகுதியை அடைந்துள்ளனர். அதே சமயம் ரணில் விக்ரமசிங்கேவின் வாக்குறுதி என்பது இலங்கையின் சூழலோடு ஒப்பிடும்போது முரண்பாடானது என்னும் மனிதுரிமை மற்றும் அகதிகள் செயற்பாட்டாளர்கள் நாடு கடத்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதை ஆதாரமாக சுட்டிக்காட்டுகின்றனர். ஆஸ்திரேலியாவின் கடல் கடந்த தடுப்பு முகாம்களில் அகதிகளை அல்லது தஞ்ச கோரிக்கையாளர்களை கையாளும் விதம் பற்றி ஐநா மற்றும் மனிதுரிமை தரப்பிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையிலும், படகுகளை திருப்பி அனுப்பும் எல்லைக்கட்டுப்பாட்டு முறையை ஐரோப்பியாவின் அகதிகள் சிக்கலுக்கு கூட தீர்வாக சொல்லி வருகிறது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா இவ்வாறு தனது கொள்கையை இறுக்கியுள்ள சூழலில் தமிழ்நாட்டு முகாம்களில் உள்ள பல அகதிகள் ஆஸ்திரேலியா செல்லும் முயற்சியில் ஏமாற்றப்பட்டும் அந்த முயற்சியின் காரணமாக வழக்குகளையும் எதிர்கொண்டு வரும் நிலையை அடுத்த பாகத்தில் கேட்கலாம்.
Thousands of civilians have fled for their lives.
Now refugees fleeing war.
Agadi. Agadi.
A boat carrying 66 suspected Sri Lankan refugees.
படைத்தவர் தமிழ் மகா பிரபாகரன். தயாரிப்பு ரைசர்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.